காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
ஹாய், ஹலோ, வணக்கம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை வானொலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க நாகராஜன் வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க லீவுனால. ஓகே, எப்பயும் போல நம்ம ஒரு முதல்ல ஒரு திருக்குறளை சொல்லி ஆரம்பிச்சிருவோம். இது எந்த இந்த எதை பத்தி அப்படின்னா, இந்த திருக்குறள் வந்து அறமும் அறிவும் இணைஞ்சு இருக்கணும், எப்பயும் அறம் இல்லாத அறிவு பயன் இல்லாம போயிரும் அப்படிங்கிறது அந்த திருக்குறளை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரலான் இருக்கேன். அது என்ன திருக்குறள்னா, அறன் இளோர்க்கு அறிவு அஞ்சு இல் வாழ்வாங்கு இல்லை பிறன் இன்றல் இனிது அப்படின்னு முடியுது. இந்த திருக்குறள் என்ன சொல்ல வருதுன்னா, அறநெறியை பின்பற்றாதவர்களுக்கு தங்களோட அறிவு வந்து பயனளிக்காது அப்படின்னு சொல்லுது. அறிவோட எப்பையும் அறத்தையும் இணைச்சிருந்தா தான் அந்த அறிவு வந்து மற்றவங்களுக்கு பயன்படும், இந்த சமுதாயத்துக்கு பயன்படுத்தும் முடியும், இந்த உலக முன்னேற்றத்துக்கு பயன்படும், தங்களைத்தானே முன்னேற்றிக்கவும் அது பயன்படும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அறிவியல்ன்றது நல்லதுக்கும் யூஸ் ஆகும் கெட்டதுக்கும் யூஸ் ஆகும். இப்ப அணு ஆயுதம் கண்டுபிடிச்சவங்க அந்த அணுவை பிளக்கிறதுக்கு தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதை பிளந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு அணு ஆயுதம் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு அறம் இல்லாத எடுத்த முடிவு தான் ஜப்பான்ல போட்ட அந்த ஹிரோஷிமா நாகசாகியில போட்ட குண்டோட பாதிப்பு. அதனால அது அழிவு தான் ஏற்பட்டுச்ச ஒழிய அதனால ஒருத்தருக்கும் பயன் இல்லை. அந்த நினைவு இன்னமும் நினைச்சாலே பதறக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு அழிவு படுபயங்கரமா நடந்துச்சு. அதனாலதான் எப்பையும் அறிவுங்கிறது அது போக்கில் விட முடியாது. எப்பையும் அந்த அறிவை அறத்தோட சேர்ந்து நின்று அந்த அறிவை பயன்படுத்தினாதான் அது தனக்கும் பயன்படும் மற்றவங்களுக்கும் பயன்படும், இந்த உலகம் நிம்மதியா அமைதியா அழகா இருக்கிறதுக்கு பயன்படும். அதைதான் திருவள்ளுவர் அப்பயே அந்த காலத்திலேயே சொல்லிட்டார். அந்த திருக்குறள் விளக்கத்தோட வாங்க நம்ம முதற் பாட்டை கேட்டுட்டு வருவோம். அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப வாழ்க்கையோட உண்மையான மதிப்பு நமக்கு எப்பயுமே பலருக்கு புரியறது இல்லை. அப்ப அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, வாழ்க்கையோட உண்மையான மதிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மூணு இடங்களுக்கு போகணும், அவங்க போய் பார்க்கணும். என்னென்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸ், சிறை, சுடுகாடு. அதாவது மருத்துவமனை, சிறை, சுடுகாடு. இந்த மூணு இடங்களுக்கு போனா அவங்களுக்கு வாழ்க்கையோட மதிப்பு ஈஸியா தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, மருத்துவமனைக்கு போகும்போது அங்க நோயாளிகளோட அலறல் சத்தம், நோயாளிகளோட சொந்தக்காரங்க இறந்ததுக்கு அப்புறம் போடுற அழுகை, உயிர் காப்பாத்திக்கணும்ன்ற நோயாளிகள் படுற கஷ்டம், இந்த மாதிரி துன்பங்களை பார்க்கும் போது நம்மளோட ஆரோக்கியத்தோட மதிப்பு தெரியும். அதே ரெண்டாவது இடம் சிறை. ஒரு சிறைக்கு போனாத்தான் நம்மளோட சுதந்திரமா இருக்கும், நம்ம எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் பாடி நல்லா இருக்கும், சுதந்திரமா இருக்கும், நம்ம என்ன செய்ய முடியுது, நம்ம மூணு வேளை சாப்பிடுறோம், நம்ம வெளியே போறோம் வர்றோம் அப்படின்னு ஒரு சுதந்திரத்தோட மதிப்பு தெரியும். அதே மூணாவது இடம் சுடுகாடு. சுடுகாட்டுக்கு போனா அந்த அமைதி வந்து நமக்கு அதிகமா டீச் பண்ணும். இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடும். இன்னைக்கு நம்ம இந்த வானத்துக்கு கீழே இருக்கோம், நாளைக்கு வேற ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு இந்த மூணு இடத்துக்கு போனா நமக்கு அதோட மதிப்பு, இந்த வாழ்க்கையோட மதிப்பு தெரியும். அதை தெரிஞ்சு நல்லபடியா அந்த வாழ்க்கைக்கோட மரியாதையை கொடுத்து நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். வாங்க மக்களே, அடுத்த பாட்டை கேட்போம். தமிழ் பழமையான மொழி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப மிக பழமையான மொழி, பல இலக்கியங்களை மிகச்செறிவோட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே எழுதியாச்சு. ஈவன் சொல்லப்போனா ஐரோப்பியர்கள் தங்களோட சிவிலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதியாச்சு, சீனர்கள் தங்களோட இலக்கியங்களை எழுதுறதுக்கு முன்னாடி எழுதியாச்சு அப்படின்ற அளவுக்கு மிகச்செறிவான பழமையான வளமையான மொழி தமிழ் மொழி. பல இலக்கியங்கள் கொண்டிருக்கு. ஆனா உலகத்துல இப்ப இருக்கிற ரெக்கார்ட் படி உலகத்துல உள்ள பழமையான காவியம் எது அப்படின்னா தமிழ்ல இல்ல. அது ஆக்சுவலா அது எந்த மொழியில எழுதப்பட்டிருக்குன்னா சுமேரிய மொழியில எழுதியிருக்கு. சுமேரியர்களோட கில்கமேஷ் அப்படின்ற அந்த புத்தகம் தான் பழமைய உலகின் பழமையான காவியம். ஆக்சுவலா இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 2400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருச்சு. அதுக்கப்புறம் கிமு 100 கிட்ட இந்த சுமேரிய மொழின்ற ஒண்ணு இல்லாம அழிஞ்சும் போச்சு. அதை யாரும் பேசுறதுக்கு கூட இல்லை. அந்த கிபியில யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்லாம அதுக்கப்புறம் அந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, மண் ஓடுகள்ல இந்த காவியத்தை எழுதிருக்காங்க. அந்த மண் ஓடுகளை இப்ப பாதுகாப்பா வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமா தான் நமக்கு இப்ப தெரியுது உலகின் முதல் காப்பியம் சுமேரிய மொழியில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல். வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.
என்னையே இழுத்து நடி நெஞ்சம் வாழ்வா
பல ஆச்சரியங்களை கொண்டிருக்கு. உண்மையை சொல்லணும்னா மனித ஆரோக்கியங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரோக்கியம் இழந்தப்ப நம்மளால வேற எதையுமே திங்க் பண்ண முடியாது. ஆரோக்கியம்ன்றது குறைபாடு ஏற்படும் போது காசு வேணாம், பணம் வேணாம், தங்கம் வேணாம், என் உலகத்தில் உள்ள எதை கொடுத்தாலும் வேணாம், எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட ஆரோக்கியத்தை கொடு, உடம்ப நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட மூளையும் சொல்லும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒண்ணு மனித அவங்களோட ஆரோக்கியம் தான். மனுஷனுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். அப்படிப்பட்ட நம்ம உடம்புல வந்து பல ஆச்சரியம் இருக்கு. இப்ப நம்ம கண்ணு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட கண்ணு வந்து 10 மில்லியன், அதாவது 10 மில்லியன் வண்ணங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா. 10 மில்லியன் கலர்ஸ் இட் கேன் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாத்துங்க எப்படி நம்ம கண்ணு. ஆனா அதோட வெயிட் பார்த்தா வெறும் 7 கிராம் தானா, வெறும் 7 கிராம் கொண்ட கண்ணு எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பாக்குது பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான தகவல் தான் பாருங்க. ஓகே நேயர்களே, வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.
விரிசல்கள் விழுவதில்லை, தேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை, என்றும் வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை. இலக்கியம் போல எங்கள் குடும்பமும் விளங்க, இடைவிடாது மனம் ஒரு மகிழ்ச்சியில் கிளைத்திட பழம் முதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளம் கேட்டேன் தினம் காலை மாலை நான் தான் அதன் ராகம் தாளம் கேட்டேன் தினம் காலை மாலை போலம் அதன் ஜாலம் இங்கு ஓர் ஆயிரம் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன்
ஓகே நேயர்களே, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். தமிழ் மொழி வந்து மிக அந்த உச்சரிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஆனா நிறைய பேர் அந்த உச்சரிப்ப சரியா இது பண்றது இல்லை, உச்சரிக்கிறது இல்லை. இப்ப என்ன ஆச்சுன்னா, இன்னும் வடமொழி எழுத்துக்களும் வடமொழி சொற்களும் வந்ததுக்கு அப்புறம் பல எழுத்துக்களோட ஓசை வந்து தொலைஞ்சே போச்சு. பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த ச, இந்த சன்றது வடமொழியோட சத்தம். தமிழ்ல சன்னு ஒரு எழுத்தே கிடையாது, சா தான் அது பேரு. இப்ப யாருமே சா அப்படின்னு சொல்றதே இல்லை, சாவி அப்படின்னு சொல்றது இல்ல. சாவி கொடுங்க, செவ்வாய்க்கிழமை அப்படின்வாங்க, செவ்வாய்க்கிழமை அது பேரு செவ்வாய் ச. இது தமிழ்ல சன்னு ஒரு எழுத்தும் கிடையாது, ஒளியும் கிடையாது. அது வடமொழி கலந்து பேசுறதுனால நம்ம அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டோம். அதனால ஒரு சில இதை நம்ம திருத்திக்க ட்ரை பண்றதுனால ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம் நம்புறேன். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் நான் பண்ணிக்கலாம், அதனால எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அடுத்த தடவை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லாதீங்க, செவ்வாய்க்கிழமை சாவி, சோறு இல்லை சோறு, சந்திரன் சின்னம் அப்படின்னு அழுத்தமா சாவான்ற ஒளிய தெளிவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, ஒளிங்க அப்படின்னு உங்ககிட்ட எல்லார்ட்டையும் தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஏன்னா சா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த சென்னை, சென்னைக்கு போனேன் அப்படின்னு சென்னை தான் பேரு, சே சிஹெச்இ சே, இட்ஸ் நாட் எஸ்இ சென்னை, இட்ஸ் எ சென்னை. அதனால எல்லாத்தையும் தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஓகே நேயர்களே, நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த பாட்டை கேளுங்க, நம்ம அடுத்த வாரம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
தென்னந்தனமோ நனப்பு கொளுக்கிறதே என்ன தொளுக்கிறதே,
ஏதமா என்ன குயிலுக்கு